வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் முதல் 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தமிழ்நாட்டில் 8,300 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் முதல் 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் இந்த பயணம் இரு நாடுகளுடன் இந்தியாவிற்கான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வாய்ப்புள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை மேம்படுத்தும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்றும் அரசியல் சாசன செயலாக்க வழியில் மத்திய அரசு பணியாற்றும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இன்று கொழும்புவில் மேற்கொண்ட பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இலங்கை மீனவர்களின் நலன் கருதி மிக பிரம்மாண்டமான சேமிப்பு கிடங்கு இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இலங்கை அரசுடன் மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் மனிதநேய அடிப்படையிலான அணுகுமுறைகளை மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகள் மற்றும் இந்தியாவின் கடல்சார் கொள்கையில் இலங்கை முதலிடம் வகிப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடியை கௌரவிக்கும் வகையில் இலங்கை அரசின் மித்ர விபூஷணா விருதை அதிபர் அனுரகுமார திசநாயகா பிரதமருக்கு வழங்கினார். இவ்விருது 140 கோடி இந்தியர்களை கௌரவிக்கும் விருதாகும் என பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்திய மக்கள் இடையிலான ஆழமான நட்புறவையும் வரலாற்று பிணப்பையும் இந்த விருது பறைசாற்றுவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மித்ரா விபூஷணா விருதுக்காக அதிபருக்கும் அந்நாட்டு அரசுக்கும் இலங்கை மக்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக எரிசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இலங்கை பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ராமேஸ்வரம் வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழ்நாட்டில் 8,300 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவை அவர் தொடக்கி வைக்க உள்ளார். இதனிடையே ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நேரில் ஆய்வு செய்தார். பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தரிசனம் மற்றும் தீர்த்த நீராட பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வரவுள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசாரின் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக கடல்சார் துறையையும் துறைமுகங்களையும் வலுப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தேசிய கடல்சார் தினத்தை முன்னிட்டு பிரதமர் தமது சமூக ஊடக எக்ஸ் தலைப்பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் தேசிய கடல்சார் தினமான இன்று இந்தியாவின் வளமான கடல்சார் வரலாற்றையும் தேசத்தை கட்டமைப்பதில் இந்த துறை ஆற்றிய பங்கையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக கடல்சார் துறையையும் துறைமுகங்களையும் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ்தல பதிவில் நவராத்திரியின் போது மாதா ராணியின் 9 தெய்வீக வடிவங்கள் வழிபடுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி பஜனை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். நவராத்திரியின் போது மாதா ராணியின் 9 வடிவங்களை வணங்குவது அவரது பக்தர்களை பக்தியால் நிரப்புவதாகவும் தேவியின் புகழுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பஜனை மனதை மயக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 522 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான உயர்நிலைக் குழு தமிழகம், இமாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசின் கூடுதல் நிதியாக 1,280 கோடி ரூபாயை அனுமதித்துள்ளது. சென்ற ஆண்டில் மத்திய அரசு 25,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிவாரண நிதியை பல்வேறு மாநிலங்களுக்கு இருப்பிரிவுகளாக அனுமதித்து குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய திரு அமித்ஷா பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் கடந்த ஆண்டு இயற்கை பேரிழிவுகளை எதிர்கொண்ட மாநிலங்களுடன் மத்திய அரசு தோளோடு தோல் நிற்பதாக கூறியுள்ளார். இதனிடையே திரு அமித்ஷா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். எதிர்காலத்தில் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் துறை ரீதியாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. பாரம்பரிய கரிம விவசாய நடைமுறைகளை அதிநவீன அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் புத்திசாலித்தனமாக கலப்பதன் மூலம் வேளாண் தொழில் நிறுவனங்கள் லாபகரமான வளர்ந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சங்கர் பள்ளியில் நடைபெற்ற இயற்கை மற்றும் இயற்கை விவசாயிகள் உச்சி மாநாடு 2025 உரையாற்றிய அவர், விவசாயத்தை அளவிடுவதற்கும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் நிலையான வருமானத்தை உறுதி செய்வதற்கும் அறிவியலை தழுவிய கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் விவசாய தொழில் முனைவோரின் முயற்சிகளை பாராட்டினார். விவசாயத்தில் புத்தொழில் என்பது விவசாயம் மட்டுமல்ல, அவர்கள் அறிவியலை பயன்படுத்துகிறார்கள் என தெரிவித்த அவர், CSIR போன்ற நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை விவசாயிகள் பயன்படுத்துவதாகவும், விவசாயத்தை அதிக உற்பத்தி மற்றும் செலவு குறைந்ததாக மாற்ற ட்ரோன்கள் மற்றும் மண்வள அட்டைகள் போன்ற கருவிகளை உபயோகப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகள் குறைந்த நேரத்தில் அதிக சாகுபடி செய்வதை சுட்டிக்காட்டிய அவர், ஒரு காலத்தில் கடினமானதாகவும் தனித்துவமானதாகவும் கருதப்பட்ட இயற்கை வேளாண்மை இப்போது சுகாதார அக்கறைகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு ஆகியவற்றால் உந்தப்பட்டு பிரதான நீரோட்டமாக மாற தயாராக உள்ளது என்றார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தாமல் விவசாயத்தின் பரந்த குறைவாக ஆராயப்பட்ட திறன்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் 2047 வளர்ந்த நாடாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணம் முழுமையடையாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய கடற்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல் INS சுனைனா கார்வாரில் இருந்து பயணிக்க உள்ளது. 9 நாடுகளைச் சேர்ந்த 44 கடற்படை வீரர்களை கொண்டு பணியில் ஈடுபடும் இந்த கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கார்வாரிலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு சர்வதேச ஒத்துழைப்புக்கான IOS சாகர் என்பது தென்மேற்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் கடற்படைகள் கடல்சார் முகமைகளை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முன்னோடி முயற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுடெல்லியில் தேசிய கடல்சார் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இளையோர் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றார். உலக அளவில் வலிமையான கடல்சார் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இந்தியாவின் மூத்த குடிமக்களுக்கு கண்ணியமான எதிர்காலத்தை பாதுகாக்க அவசரமான உள்ளடக்கிய ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் தேவை என நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஓய்வூதியம் குறித்த முதலாவது சர்வதேச ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் மூத்த குடிமக்களுக்கு கண்ணியமான எதிர்காலத்தை பாதுகாக்க அவசரமான உள்ளடக்கிய ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் தேவை என்றும் கூறினார். 2050 5 இந்தியர்களில் ஒருவர் 60 மேற்பட்டவராக இருப்பார் என்றும், 2047 வயதானவர்களின் எண்ணிக்கை குழந்தைகளை விட அதிகமாக இருக்கும் எனவும், இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மக்கள் தொகையில் 19% முதியவர்களாக இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பெண்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஓய்வூதிய திட்டங்கள் மூலமாக நிதி சுதந்திரத்தை பாதுகாப்பது வெறுமனே ஒரு இலக்கு மட்டுமல்ல, மாறாக நாட்டிற்கு ஒரு இன்றியமையாத தேவை எனவும் அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் ஓய்வூதிய சீர்திருத்தங்களில் வளர்ந்து வரும் இயக்கவியல், ஓய்வூதியதாரர்களுக்கான நிதி தயார் நிலை மற்றும் மூத்த குடிமக்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான புதுமையான உத்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. முன்னதாக சென்னையில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் ஆடிய டெல்லி அணி 183 ரன் எடுத்திருந்த நிலையில் 184 என்ற வெற்றி இலக்கை நோக்கி தொடர்ந்து ஆடும் சென்னை அணி சற்று முன்வரை 9 3 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்திருந்தது. பிரேசிலில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை போட்டியில் 70 இடைப்பிரிவில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் இதேஷ் இங்கிலாந்தின் உடேல் கமாராவை இன்று எதிர்கொள்கிறார். இதேபோல் ஆடவர் 65 இடைப்பிரிவில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபினாஷ் பிரேசிலின் யுரேரைஸ் உடன் மோதவுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் முதல் 4 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கை அரசு நிறைவேற்றும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை தமிழ்நாட்டில் 8,300 ரூபாய் மதிப்பில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் பங்களிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.